ஸ்ரீ ஜானகிராமனின் மோகமுள் இரண்டாவது பாகத்தின் முதல் அத்தியாயத்தின் நான்காம் பகுதி. ஹோட்டலில் தோசை காபி சாப்பிட்டுவிட்டு ஏழாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி தோல் வளையத்தை பிடித்து கொண்டு நின்றான். வெப்பம் மூச்சை திணற அடித்தது. உடல் வேர்வையிலும் காங்கையிலும் வெந்து தவித்தது. இப்படி உட்கார்றீங்களா என்று குரல் கேட்டு திரும்பினான். விருது விளம்பர ஏஜென்ட் தான். இப்படி உட்காருங்க. வேண்டாம். பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேன். வேண்டாம். அட, சும்மா உட்காருங்க. வேண்டாம் சார். பஸ்ஸு கிளம்பி விட்டது. எல்லாவற்றையும் இங்கேயே சொல்லிவிட வேண்டுமா என்றாளே. அவள் அப்படி என்ன சொல்ல வைத்து கொண்டிருக்கிறாள்? அப்படி சொல்லப்போவதையும் நன்றாக சொல்ல முடியுமா? அவ்வளவு தனிமை தங்கியிருக்கிற வீட்டில் கிடைக்கப் போகிறதா? பஸ் ஸ்டாண்டிலிருந்து செல்வ விநாயகர் தெரு இரண்டு பர்லாங் தூரம் இருந்தது. வெயிலில் நடக்கத்தான் முடியவில்லை. சட்டைக்குள்ளும் கால் சட்டைக்குள்ளும் கசகசவென்று வேர்த்து ஒழுகிற்று. ஆடு சதை, துடை, முதுகு, மூக்கு, நெற்றி எங்கு பார்த்தாலும் வேர்வை ஊற்றிற்று. தங்கியிருந்த வீட்டில் குழந்தைகள் அதிகமாயில்லாவிடினும் இருக்கும் மனிதர்கள்தான் எப்படியோ என்று பழக்கடையில் அரை டஜன் ஆப்பிள்களும் ஒரு டஜன் ஆரஞ்சும் வாங்கி கொண்டு ஒரு பொட்டணமாக கட்டி கொண்டு நடந்தான். செல்வ விநாயகர் தெருவில் திரும்பி ஏழெட்டு வீடு தாண்டியதுமே பாபு என்று குரல் கேட்டு திரும்பினான் அவன். எங்க நீள போற? திரும்பி மேலே பார்த்தான். கிழக்கு பார்த்த ஒரு வீட்டில் பால்கனியில் யமுனா நின்று கொண்டிருந்தாள். வா. உள்ளே நுழைந்தான் அவன். யமுனாவும் கீழே இறங்கி வந்துவிட்டாள். உள்ள வா. கூடத்தில் ஒரு வயதான அம்மாள் காலை நீட்டி உட்கார்ந்திருந்தாள். எதிரே 25 வயதில் ஒரு பெண் பூ தொடுத்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் கருப்பு புடவை கிழிசல் மீது ஒரு 4 வயது பெண் குழந்தை உறங்கிக் கொண்டிருந்தது. கூடத்திலேயே தூளியில் ஒரு சிறு குழந்தை உறங்கிற்று. பாபுவை பார்த்ததும் சற்றென்று எழுந்து உள்ளே போனாள் அந்த பெண்.
யாரு
இவங்களைத்தான் பாட்டி, போய் காலையில் பார்த்துட்டு வந்தேன்.
வாங்க உக்காருங்க.
இந்தா யமுனா, குழந்தைகளிடம் கொடு என்று பட்டணங்களை கொடுத்தான் பாபு. பாட்டி பாபுவின் வேலை, சம்பளம், குடியிருப்பு, சாப்பிடுகிற இடம் எல்லாவற்றையும் விசாரித்தாள். 40 வருஷ குடும்ப சிநேகிதத்தை யமுனாவும் சற்று விவரமாகவே அவளிடம் சொல்லத் தொடங்கி நடுநடுவே அவர்களை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தாள். சின்னம்மா மாப்பிள்ளைக்கு தம்பி சம்சாரம், அந்த பெண் மாப்பிள்ளையின் தாயார். அவள் சின்ன பிள்ளையோடு இருக்கிறாள். பெரிய பிள்ளை மதுரையில் வேலையாக இருக்கிறாராம். இவர் புரசைவாக்கத்தில் மல் கடை வைத்து நல்ல பணம் சேர்த்து இந்த வீட்டையும் வாங்கிவிட்டார். இவர்களுக்கு சொந்த ஊர் வேலூர். ஆனால் 50 வருஷமாக சென்னையில் இந்த புரசவாக்கத்திலேயே இருக்கிறார்களாம். சொந்த ஊர் சென்னை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வீடு வாங்கி 4-5 வருஷம் ஆகிறதாம். பழைய மோஸ்தரில் கட்டப்பட்டிருந்த வீடு. வாசலில் ஒரு சின்ன காம்பவுண்டு, மேலே ஒரு சிறிய பலகை பால்கனி, உள்ளே கூடம் கல்யாண கூடமாக மாடியில் ஜன்னல்களுடன் கட்டப்பட்டிருந்தது. வாசலை பார்த்த பால்கனிக்கு பின்னால் ஒரு அறை, அதற்கு பின்னால் மொட்டையும் கல்யாணக்கூட ஜன்னல்களும் இருக்கும் போலிருக்கிறது. மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சுன்னா காத்து கொட்ட ஆரம்பிச்சிடும் என்றாள் பாட்டி. அதுவும் மாடியில் உட்காந்துட்டா இறங்கி வரவே தோணாது. ஆமாம், கிழக்கு பார்த்த வீடு இல்லையா, பால்கனி கூட ரொம்ப லட்சணமாக இருக்கு பார்க்கறதுக்கு என்றான் பாபு. போய் உக்காந்து பார்த்தால தெரியும். யமுனா, மாடியெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் காமியே. இவங்களுக்கு நான் தான் கடப்படாமல் உக்காந்துருக்கிறேன். யமுனா பாபுவை அழைத்து கொண்டு சமையலறை, சாமான அறை, பூஜை அறை, ஸ்நான அறை எல்லாவற்றையும் காண்பித்து விட்டு மாடிக்கு அழைத்து போனாள். பாட்டி சொன்னார் போலவே காற்று கொட்டிற்று. 5 மணிக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லு பாபு என்றாள் யமுனா மெதுவாக.
யாரு? யாராவது. நான் இப்போ வேலை தேடி வச்சிருக்கேன். வேலை கொடுக்குறவரிடம் 5 மணிக்கு நீ தான் என்னை அழைச்சிட்டு போகணும்.
சரி. இதுதான் கல்யாண கூடம். அந்தண்டையும் ரூம் இருக்கா?
இருக்கு.
பாபு நினைவிழந்து நின்றான். முன்னால் அறை, நடுவில் கல்யாணக்கூட ஜன்னல், பின்னால் அறை, கும்பகோணத்தில் காவேரிக்கரை வீடு மாதிரிதான். தங்கம்மாள் குனிந்து எதையோ திலாவும் பிரமை நிழலாடிற்று. நள்ளிரவில் வந்து கழுத்தை கட்டி கொண்டு போயிட்டு வரட்டுமா? கண்ணீர் வெதவெதைக்கிறது. உங்களை பார்க்க வேண்டும் போல இருக்கிறதே, என்ன செய்வேன்? இவ்வளவு சாம்பலா? மயிர் சிலிர்த்து உடல் உதறிற்று. என்ன பாபு? ஒன்றுமில்லை. இந்த காத்து கூட செலுக்கிறதா? பாபு பேசாமல் கீழே திரும்பினான். கீழே இறங்கினான். பாட்டி, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் சொன்னாப்புல காத்து கொட்டுறது. பாடா, காத்து புழங்குறதுக்கு இவ்வளவு இடம். இதை பார்த்துப்பிட்டு தான் வாங்கி போட்டுடன்னு ஒத்த காலால் நின்னேன். இதுக்கு எத்தனை போட்டி, எத்தனை கலைசல். வாங்கினது ஒருபாடு. அப்புறம் குடியிருக்கிறவன் ஆணி அடித்தா போல உக்காந்துக்கிட்டான். அவனை கலப்புறத்துக்கு கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்து இறைச்ச காசும். அம்மாடி, வீட்டை வாங்கிவிட்டா போதுமா? குடியிருக்கிறவங்களை என்னமோ பங்காளி பாத்தியமெல்லாம் கொண்டாடுறாங்க இந்த நாளில். பாட்டி தன் பிள்ளைக்கு கை கொடுத்து நின்று குடியிருக்கிறவனை வெளியேற்றப்பட்ட பாட்டை அரை மணி நேரம் சொன்னாள். அம்மா என்று வாசலிலிருந்து ஒரு குரல் கன்னத்தில் அறைந்தது. முத்தா, முத்தா, பால்காரன் கூப்பிடுறான் பாரு என்று பாட்டி குரல் கொடுத்தாள். மணி என்ன? 3:20. 5 மணிக்கு வர சொல்லியிருக்காரே. பஸ்ஸு கிடைச்சு போயாகணுமே. காபி சாப்பிட்டு போகலாங்க, மாடுதான் வந்துருச்சே. யமுனா, சுருக்க பண்ண. யமுனாவும் வரப்போறதா? ஆமாம் பாட்டி, மத்தியானம் ஃபோனிலே கூப்பிட்டு பேசினேன். 5 மணிக்கு வர சொல்லியிருக்காரு. யமுனா வேலை விஷயமா தான். யாரு? நமக்கு தெரிஞ்சவங்க தான். என்னமோ, போய் பாருங்க. எப்படியாப்பட்ட குடும்பம், எப்படியா இருக்கு? என்னமோ, என்ன வேலைக்கு பார்க்குறீங்க? என்னமோ, போய் பார்த்தாதான் தெரியும். எங்கே இருக்காங்க? டவுனில் தான். டவுனில் எங்கே? முத்தியால்பேட்டையில். பார்த்துட்டு கொண்டு விட்டுட்டு போங்க. இருட்டில் வழி தெரியாமல் பஸ்ஸு தெரியாமல் தவிக்க போகுது அது. காஃபியை சாப்பிட்டு விட்டு இருவரும் கிளம்பினார்கள். புறப்படும் போது மணி 4 அடித்து விட்டது. பஸ்ஸுக்கு நின்று பாரிஸ் முனைக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் பஸ் கிடைத்து மரினாவில் இறங்கும்போது வெயில் நன்கு தணிந்து விட்டது. சூரியன் மறைய கால் மணி கூட இராது போல் தோன்றுகிறது. இருவரும் பஸ்ஸை விட்டு இறங்கி தெற்கே நடந்து பரீட்சை ஹால் கட்டிடத்திற்கு எதிரே கடற்கரை மணலில் இறங்கி நடந்து அலையின் அருகே ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்து கொண்டார்கள். வானத்தில் மேற்கே இருந்து கிளம்பிய செந்நில உத்தரங்கள் விரிந்து விரிந்து வெண்முழுதும் வியாபித்து ஓடியிருந்தன. பக்கத்தில் கடல் அலை துள்ளி துள்ளி விழுந்தது. முன்னே ஓடி ஓடி வந்து தோட்டக்காரனை கண்ட குழந்தைகள் போல திரும்பி ஓட்டம் பிடித்தன. அவன் மனமும் நிறைந்து வழிந்தது. இந்த நிறைந்த தனிமை அவள் உள்ளத்தை தாக்கி நிரப்பிற்று. யமுனாவை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். மெலிந்த தேகம், பெரிது பெரிதாக நீலப்பூக்களை தெளித்த ஒரு வெள்ளை வாயில் புடவை, புள்ளி போட்ட ஒரு சிவப்பு ரேயான் ரவிக்கை, கையில் ரப்பர் வளை 2. இந்த தனிமையில், இந்த தோழமை நிறைந்த தனிமையில் அவன் உள்ளம் பொங்கி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. பேச்சுக்கு இடமில்லாத தனிமை. பேசத் தோன்றவில்லை. நெற்றியில் நுரையை அணிந்து அலைகள் வீசிக்கொண்டிருந்தன. வந்த சுருக்கில் அடங்கிக் கொண்டிருந்தன. எவ்வளவு இயலாமை! எதற்கு இந்த வேகம்? கடைசியில் அடக்கத்திலும் தேய்விலும் ஒடுங்கி விடுகின்ற சீரல். என்னை போல்தான் இருக்கிறது இந்த அலையும். யமுனா, நீ சமுத்திர ஸ்நானம் செய்திருக்கிறாயோ? எனக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. என்ன? ஒரு அர்த்தோயத்தின் போது காவேரிப்பட்டினம் போனோம். உங்கள் அப்பா, அம்மா, அக்கா, எங்கள் அம்மா, நான், நீ எல்லாரும். அப்புறம் இப்போதான் கடலை பார்க்குறேன். இப்பவும் நீ கிட்ட இருக்க. காவேரிப்பட்டினத்திலிருந்து ஒரு கட்டை வண்டியில் பயணம். யமுனா மடியில் படுத்து தூங்கிவிட்டான் பாபு. அப்போது அவன் 7-8 வயது குழந்தை. யமுனா கடல் அலைகளை பார்த்து கொண்டு பழைய நினைவுகளை கண்டுகொண்டிருந்தாள். அந்த யமுனாவா இவள்? உடம்புக்கு என்ன யமுனா?
ஒன்றுமில்லை, பசி.
என்ன இவனா இது?
ஆமா, நான் ஒருவேளை வயர் நிறைய சாப்பிட்டு 3 மாசமாச்சு.
ஏன்
இருந்தால்தானே சாப்பிட?
பசி இழைப்பா இது, ஏன் எனக்கு எழுதவில்லை?
நிம்மதியா இருக்கிற உன்னையும் வீரம் வாங்கணுமா?
சரி, ஏன் அம்மாவோடு இல்லை?
அம்மாவுக்கு நான் தனிக்கட்டையா இருக்கிறத பிடிக்கல. கங்காதரம் பிள்ளைய நான் தட்டி கழித்ததிலிருந்து அவளுக்கு ஒரே ஆத்திரம். நீ வந்த பிற்பாடு இந்த தொணதொணப்பும் குரோதமும் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஒரு நாள் சாயங்காலம் 2 படுவையையும் ரவிக்கையையும் எடுத்துட்டு கிளம்பி கருணக்கொள்ளை தெருவுக்கு வந்துவிட்டேன். 30-40 ரூபாய் பணம் இருந்தது. சமைக்கிற பாத்திரம் 4-5 வாங்கிக்கிட்டேன். அம்மா அப்புறம் வந்தாள், வா வான்னு அழுதா. நான் போகல. போய் என்ன, 2 நாள் சாதாரணமா இருப்பா, 3ஆம் நாள் பழைய குருடின்னு கங்காதரன் பிள்ளைய பத்தி ஆரம்பிச்சிடுவ. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் அவளுக்கு. யார் கேட்டா இதை? இப்ப முதல்லையே 2 தடவை கோச்சிட்டு தஞ்சாவூர் போய் இருந்துட்டு வந்தேன். வந்து வந்து கூப்பிட்டா, ஆனா திரும்பி போன 5ஆம் நாள் அவ வாய ஆரம்பிச்சிடுது. எதுக்காக போறது? கல்யாணம் ஆயிருந்தாலும் அவள் இல்லாம இருக்க வேண்டியவதானே நான். தனியா வந்துட்டேன்.
பாபு பெருமூச்சு விட்டான்.
3 மாசமாச்சு, ரூபாய் ஆயிடுச்சு, பசி வந்துட்டது, 7-8 பேர்கிட்ட கடன் வாங்கியாச்சு, திருப்பி தர வேண்டாமா? வந்துட்டேன். நீ ஒரு வழி பண்ண மாட்டியா எனக்கு? அந்த நம்பிக்கை தான்.
அந்தி மங்கள் இருளில் புகுந்து கொண்டிருந்தது. கடற்கரை சாலையின் நீல விளக்குகள் எரியத் தொடங்கிவிட்டன. விளக்குகள் மஞ்சளாக கடல் நீரிடை நீண்டு ஒளிர்ந்து கொண்டிருந்தன. கடலில் நின்ற 2-3 கப்பல்களிலிருந்தும் மஞ்சள் ஒளியும் நீல ஒளியுமாக கலந்து வந்து கொண்டிருந்தன. ஹைகோர்ட் உச்சியில் சுழல் விளக்கு மங்கியும் மறைந்தும் எட்டி எட்டி பார்த்தது. நன்றாக இருட்டிவிட்டது. என்ன வேலை பார்க்கறதாக உத்தேசம் உனக்கு?
எது கிடைச்சாலும் பார்க்கறேன்.
ஏதாவது நோக்கம் வேண்டாமா?
நோக்கம் என்ன? பசி இல்லாமல் இருக்கணும். பசி இருந்தால் மனசு நாயாக போகிறது, கோபமும் பொறாமையும் எரிகிறது, பொல்லாத நினைவெல்லாம் வருது. பசி இல்லாமல் இருந்தால் போதும்.
நீ எதுவரையில் படிச்சிருக்க?
5வது படித்து நிறுத்திட்டேன்.
மீண்டும் அவள் சொன்னாள்,
பாபு நான் படிக்க தான் வேணும்னு சொல்லலை, சும்மா தான் சொன்னேன். இனிமே எனக்கு எங்கே படிப்பேறப்போகுது? ஏதாவது வேலை கிடைச்சா போதும். எனக்கு யாருக்கிட்டேயும் கோபம் கிடையாது. இந்த உலகத்திலேயே பசி ஒன்றை தவிர அது எவ்வளவு நீசமான ஜந்துன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய பீடை, இருக்கிற இடமே விடியாது. மனுஷனை அல்பத்தனம், முட்டாள்தனம், சின்னத்தனம், வெவஸ்தை கெட்ட துணிச்சல் எல்லாத்துலேயும் கொண்டு இறக்கிடும். 3 மாசமா இது நல்லா தெரிஞ்சுது. அது என்னிடம் வராமல் இருந்தால் போதும். ஒரு வேலைன்னு கிடைச்சா போயிடுறேன். ஒரு துணியோடு வாழலாம், ஆனால் ஒரு நாள் பசியோடு வாழ முடியாது.
கடலின் பின்னணியில் இந்த அபயம் கேட்கும் பேச்சு கேட்டது. பசியை கண்டு ஓடி புகழ் தேடிய இந்த குரல் மர்மத்தை பிளந்தது. இவள் ஏன் எனக்கு எழுதவில்லை? எழுதினால் நான் உடனே செய்திருக்க மாட்டேனா? ஆனால் பசியோடு சேர்ந்து குடியிருந்ததால்தான் அதன் சுய குணங்களும் தெரிகின்றன.
நிஜமா பாபு, எனக்கு படிக்கிறதுல ஊக்கம் இல்லை.
யமுனா, நான் என்னமோ இதனால் சிரமப்படுறதாக நினைக்க வேண்டாம்.
இல்லை பாபு, எனக்கு படிப்பெல்லாம் இனிமேல் ஏறாது. இருக்கிற படிப்புக்கு யாராவது வேலை கொடுத்தா போதும். வேணும்னா கூடவே ஒழிஞ்ச நேரத்தில் ஏதாவது படிச்சுக்கிறேன். நான் இனிமேல் படித்து வேலைக்கு போகிறதுன்னா குறைஞ்சது 4-5 வருஷம் ஆகும். அதுவும் எனக்கு இன்னும் நாள் ஆகும்.
ஆகட்டுமே.
வேண்டாம் பாபு, நான் வேலை செய்கிறேன். எனக்கு வேறு எதிலும் மனசு பாவலை. இப்போ நான் சொல்றத கேளு.
சரி, நாளைக்கு போய் பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை.
நானும் உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டின்னு தான் வந்துட்டு இருக்கேன்.
இன்னும் என்ன உபச்சாரம் எல்லாம் பேச போற? பாபுவுக்கு வேறு என்னமோ சொல்ல வேண்டும் போல் உள்ளம் கிளர்ந்தது, பொங்கிற்று. ஆனால் சீறி வந்து கரையை கண்டு அடங்கும் அலை போல ஒடுங்கி பின்வாங்கிற்று. இருவரும் மௌனமாக உட்கார்ந்திருந்தார்கள். வானிலும் விளக்குகள் மினுக்கிக் கொண்டிருந்தன.
ராஜத்துக்கிட்டே இருந்து லெட்டர் வந்திருக்கா? நாலு நாள் முன்னால் கூட வந்தது.
குழந்தை பிறந்திருக்காம், பிள்ளை குழந்தை. டெல்லி வெயில் தாங்கவில்லையாம், ஆனால் சௌகரியமாக இருக்கான். என்னை வரச்சொல்லி கூட எழுதியிருக்கான்.
உன்னோட படித்தவங்கள்லாம் சம்சாரிகளாக ஆயிட்டாங்க, நீ இன்னும் பத்த மரமாக நிற்கிற.
இப்போ நான் தனியாக இல்லையே. சட்டென்று வாயில் வந்துவிட்டது அவனுக்கு. யமுனா ஒன்றும் பேசவில்லை. உருண்டு உருண்டு ஓடிவரும் இருளின் அலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். மணல் பரப்பில் கூட்டம் இல்லை. ஒன்றிரண்டு பேர் எங்கேயோ பேசுகிற குரல் கேட்டது. அங்கும் இங்கும் ஒன்றிரண்டு பேர் படுத்திருப்பது மாதிரி இருந்தது. பட்டாணி கடலை சுண்டல் விற்பவர்கள் கூட போய்விட்டார்கள்.
நேரம் ஆயிட்டா போல இருக்கே
என்றாள் யமுனா. இங்கே நேரம் ஏது? இப்போ நேரம் ஏது? மீண்டும் நாலஞ்சு நிமிஷம் மௌனம்.
போவோம்
என்று எழுந்தாள் யமுனா. பாபுவும் எழுந்தான். கை, முகம், கால் எல்லாம் உப்பு பிசுபிசுத்தது. பஸ்ஸில் வந்து உட்கார்ந்தபோது முகத்தில் எண்ணெய் வருவது போல் இருந்தது. புரசைவாக்கம் வீட்டை அடைந்ததும்
இத்தனை நேரம் ஆயிடுச்சா
என்று வரவேற்றாள் பாட்டி. ஆமாம் பாட்டி, அஞ்சேகால் மணி ஆயிடுத்து போகிறபோது. அங்கே காத்திருந்து விட்டு அவர் வெளியே போயிட்டாராம். 7:30 மணி வரியில் பார்த்தோம். அப்புறம் நாழி ஆயிடுச்சேன்னு நாளைக்கு வரோம்னு வந்துட்டோம்.
இருந்து பார்த்து வரக்கூடாது.
சரி, நாளைக்குத்தான் ஞாயிற்றுக்கிழமை, பார்த்துக்கிறது. நாளைக்கு காலமே அவரை பார்த்துட்டு அவர் எப்போ வர சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வரேன். இந்த கற்பனை மனிதர் சற்று பருமனாக கண்ணாடி போட்டு அவன் மனதில் வடிவெடுத்திருந்தார். கையில்லாத பனியன் நாற்காலியில் சாய்ந்திருக்கிறார். இடது புஜத்தில் அம்மை குத்தின தழும்புகள் தான் எவ்வளவு பெரியதாக பதிந்திருக்கின்றன. மாலையில் பிறந்து மனிதனாகவே வளர்ந்துவிட்டு இந்த மனிதரை நினைத்து சிரிப்பு வந்தது. யமுனாவின் மனதில் எந்த உருவம் பதிந்திருக்கிறதோ.
நான் வரட்டுமா பாட்டி? நேரமாயிருச்சா?
ஆமாம்.
இன்னும் கொஞ்சம் இருந்தா பையன் கடையை போட்டிக்கிட்டு வந்துடுவான், பார்த்துட்டு போகலாம்.
நாளைக்கு பார்க்கிறேன்.
கடைக்கு புதன்கிழமை தான் லீவு.
பரவாயில்ல, கடையிலேயே ஒரு நாள் பார்த்துக்கிறது.
சரி, நேரமாச்சு. நீங்களும் பஸ்ஸு கிடச்சி திருவல்லிக்கேணி போகணும். வாங்க.
விடைபெற்று கொண்டு கிளம்பினான். சாப்பிட்டு விட்டு அறையில் நுழைந்த பிறகுதான் பெல்ஸ் ரோடு சங்கீத டியூஷன் ஞாபகம் வந்தது. ஓ, இன்னைக்கும் போக முடியாது, நாளைக்கும் முடியாது. 2 நாள் லீவாகத்தான் இருக்கட்டுமே. கடல் இறைந்தது. கட்டுமரத்தில் ஏறி மிதப்பது போல் இருந்தது அவனுக்கு. அலையில் ஏறி ஏறி இறங்கிற்று உள்ளம். ஒரு கட்டையை நம்பி இந்த கடலில் ஏறி இறங்கி அடிவானத்தை தாண்டி மறையும் இந்த துணிவையும் அலட்சியத்தையும் என்னவென்று சொல்வது? வெறும் கட்டை. இந்த உலகத்தில் இதைவிட வீரமும் வைராக்கியமும் எங்கே காண முடியும்? மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. விடுமுறையை பயன்படுத்தி கொண்டு எங்கெங்கோ அலைந்தான் பாபு. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக ஏறி ஏறி இறங்கினான். அனாதைகளுக்கும் அவதிப்பட்டோருக்கும் பள்ளிக்கூடங்களும் விடுதிகளும் நடத்தும் சமூக சேவைகளின் ஆபீஸுக்கும் வீடுகளுக்கும் போய் வந்தான். அவர்களை பார்ப்பதே கஷ்டமாயிருந்தது. பார்ப்பதற்காக போன 5 பேர்களில் 3 வீட்டில் இல்லை, ஆபீஸிலும் இல்லை. டில்லிக்கு சமூக சேவகிகளின் காரிய கமிட்டி கூட்டத்துக்கு போயிருந்தார் ஒரு சேவகி. ஓய்வுக்காக திருக்குற்றாலம் போயிருந்தார் இன்னொருவர். 3வது சேவகி உடம்பை பரிசோதித்துக் கொள்ள ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்தாராம். 1 வாரம் கழித்து போனால்தான் அவரை பார்க்க முடியும் என்றும் அவருடைய காரியதரிசி சொன்னாள். 2 பேரைத்தான் பார்க்க முடிந்தது.
அம்மா இருக்காங்களா? தூங்குறாங்களே.
எப்போ எழுந்திருப்பாங்க? 4 மணி ஆகும். பாபுவுக்கு மணியை கேட்டதும் 4 மைல் நடந்தாற்போல் ஆகிவிட்டது.
எழுந்துட்டாங்களா?
போய் பாறேன்.
இல்லைங்களே, இப்போ தானே போனாங்க.
இப்போதானா?
ஆமாம், 5 நிமிஷம் ஆச்சுங்க.
அப்படின்னா அதுக்குள்ளேயுமா தூங்கியிருப்பாங்க?
தூங்கிறதுக்காக போயிடுவாங்க. அப்போ போய் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஃபோன் வந்தால் கூட சமாச்சாரத்தை கேட்டு வச்சுக்கிட்டு அப்புறம்தான் சொல்லணும். போய் பார்க்கக்கூடாது. சரியாக 4 மணி அடிக்கிறப்ப கப்பில் டீயை வச்சுக்கிட்டு போகணும். அப்படியே சாஞ்சாப்பில் குடிச்சிட்டு அப்புறம் எழுந்து வருவாங்க.
எங்கே தூங்குவாங்க?
வீட்டில்.
இங்கே இல்லையா? வீடு எங்கே இருக்கு?
வீடு இங்கே தாங்க. அதோ இருக்க பாருங்க, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். போகக்கூடாதுங்க, ஏண்டா விட்டேன்னு என்ன சண்டை பிடிப்பாங்க.
ரொம்ப அவசரம்ப்பா, போய் சொல்லேன். தூங்குறாங்களோ இல்லையோ, இதுவரைக்கும் படுக்காமல் இருந்தா ரெண்டே நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன்.
பார்க்க மாட்டாங்க சார், டைம்னா டைம் தான் அவங்களுக்கு. அதுக்கு அப்பால எப்படியா பட்டவங்க வந்தாலும் பார்க்க மாட்டாங்க.
ஆஃபீஸ் சாவியை வைத்து கொண்டே பேசி கொண்டிருந்தான் அந்த ஆள். அவன் நிற்பதை பார்த்தால் அறையை போட்டி கொண்டு போகிற மாதிரி இருந்தது. பார்த்த பார்வையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்பது போல் இருந்தது. அப்ப நான் காத்துட்ருக்கலாமா இங்க என்றான் பாபு.
இருங்க, 3 மணி நேரம் காத்திருக்கணுமே, முடிஞ்சா உட்காந்துருங்க, நான் சாப்பாட்டுக்கு போகிறேன்.
மறுபடியும் பாபு யோசிப்பதை பார்த்து நின்றான் அவன். மத்தியானம் 3 மணி நேரம் உறங்குகிற சமூக சேவகியை நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான் பாபு. குழம்பி போய் உட்கார்ந்திருந்தான். பகல் வேளையில் 3 மணி நேரம் ஏன் தூங்க வேண்டும்?
அப்போ நான் வரட்டுங்களா? இருக்கிறதுனா சொல்லுங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் 1 மணி நேரத்தில்.
எனக்கு ஒன்றும் புரியலை.
அப்போ ஒன்று செய்யுங்களேன், ஏதாவது வேலை இருந்தாக்க பார்த்துட்டு 4 மணி 4:30 மணிக்கு இப்படி வாங்க. 4:30 மணிக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, அம்மா வெளியில் புறப்பட்டுருவாங்க.
சரி, அப்படியே செய்கிறேன் என்று முடித்தான் பாபு. மெதுவாக என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே வெளியே வந்ததும் ஒரு அம்மா வந்தாள். அறையில் நுழைந்தாள்.
யாரை பார்க்க வேண்டும்
என்று கேட்டாள். இந்த ஸ்தாபனத்தின் தலைவியை.
நான் தான் அது.
நமஸ்காரம்.
நமஸ்காரம். என்ன?
நீங்கள் தூங்க போய்விட்டீர்கள், இனிமேல் 4 மணிக்கு தான் பார்க்க முடியும் என்று தெரிந்து கொண்டேன், மன்னிக்க வேண்டும்.
ஆமாம், நானும் சாப்பிட்டுட்டு தூங்கத்தான் போனேன், ஆனால் ஒரு கடுதாசியை மறந்துட்டேன், எடுப்பதற்காக வந்தேன்.
அப்படியானால்
ஏன், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான்
இங்கு ஹாஸ்டல் இருக்கிறதா?
இருக்கிறது.
ஒரு பெண்ணை சேர்க்க வேண்டும்.
உங்களுக்கு சொந்தமா?
இல்லை, தெரிந்தவர்கள்.
படித்து கொண்டிருக்கிறார்களா?
படிக்கப் போகிறாள்.
எந்த வகுப்பு?
6வது வகுப்பு.
வயசு என்ன ஆகிறது?
40 வயசு.
40 வயசா? 6வது வகுப்பா?
ஆமாம், கல்யாணமாகவில்லை, நல்ல செல்வ நிலையிலிருந்து ஏழைகளாகிவிட்டார்கள். இப்போது படித்து பிழைக்க வேண்டும்.
கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா?
இல்லை.
ஏன்?
ஆகவில்லை, முயன்று பார்த்தார்கள், நடக்கவில்லை. கலப்பு மனத்தின் விளைவு. ஊர் அவள் கல்யாணத்தை தடை செய்து கொண்டே வந்தது.
தெரியும் தெரியும்.
ரொம்ப நல்ல பெண். சொத்தும் சாப்பிட்ட சாப்பிட்டு கரைந்து விட்டது. உறவினர்களுக்கு செய்து செய்து கரைந்து விட்டது. உறவினர்கள் இப்போது திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிறார்கள்.
வாஸ்தவம் வாஸ்தவம்.
மிகவும் அடக்கமான பெண், நல்ல பெண்.
அப்போது அதுதான் இப்போது இடையூறாகிவிட்டது.
என்ன?
நாங்கள் விதவைகளை தவறிப்போனவர்களையும் தான் சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவள் அவள் என்று தெரிகிறது.
ஆமாம்,
மன்னிக்க வேண்டும், இங்கு சேர்த்துக்கொள்ள முடியாது.
கௌரவமானவர்களுக்கு இங்கு இடமில்லையா?
கௌரவம் இல்லாதவர்களை கௌரவமாக செய்யும் இடம் இது, அதனால்தான் சொல்லுகிறேன்.
நான் காலையில் 8 மணிக்கு புறப்பட்டேன், பஸ்ஸிலும் நடந்தும் அலைகிறேன். லக்ஷ்மம்மா டெல்லிக்கு போயிருக்கிறாராம், ஜெகதாம்பா குத்தாலம் போயிருக்கிறதாம், மாலதி ஆஸ்பத்திரியில் இருக்கிறாராம்.
ஆஸ்பத்திரியிலா?
உடம்புக்கு ஒன்றும் இல்லையாம், ஜெனரல் செக்கப்பாம்.
ஓ,
4வதாக உங்களை பார்க்க வந்தேன், நீங்களும் இப்படி சொல்லிவிட்டீர்கள்.
எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கிறது.
வேறு வழியே இல்லையா?
பத்மாசினியை போய் பாருங்களேன்.
யார் அது?
அவர் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நிர்வாகியாக இருக்கிறார், அவர் விலாசம் இதுதான்
என்று ஒரு கடுதாசியில் எழுதி கொடுத்தாள்.
இவரை போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது செய்வார். நான் சொன்னேன் என்று சொல்லாதீர்கள்.
சொல்லவில்லை.
அங்கேயும் கூட்டமாகத்தான் இருக்கிறதாம், நீங்கள் அந்த பொம்மநாட்டியை கூட அழைத்து போங்கள்.
எப்போது பார்க்கலாம்?
எப்போதும் பார்க்கலாம். அங்கேயும் இடமில்லாவிட்டால் அவரே ஏதாவது ஒரு வழி சொல்லுவார்.
ரொம்ப வந்தனம் உங்களுக்கு, உங்கள் நேரத்தை வீணாக்கிவிட்டேன்.
அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஆனால் நல்ல வேளையாக நான் திரும்பி வந்தேன். நீங்கள் காத்திருக்கும் அவசியம் இல்லாமல் போய்விட்டது.
ஆமாம், என் அதிர்ஷ்டம்தான். நான் வரட்டுமா?
வாருங்கள். நமஸ்காரம்.
நமஸ்காரம்.
பத்மாசினியிடம் மட்டும் நான் சொன்னதாக சொல்ல வேண்டாம்.
ஞாபகம் இருக்கிறது. நான் சொல்லுவேனா?
எதற்காக சொல்லுகிறேன் என்றால் காரியம் கெட்டுவிடும்.
அப்படியா? அப்படியானால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நான் வரட்டுமா?
வாருங்கள்.
சாலைக்கு வந்ததும் வெயில் தோலை உரித்தது. தார் ரோட்டில் காங்கை அலையலையாக நெளிந்தது. ஒதுக்குப்புறமான இடம், பெரிய மனிதர்கள் வாழ்கிற இடம். பஸ்ஸுக்கு வந்து 2 ஃபர்லாங் நடந்தாக வேண்டும். அங்கும் அரை மணிக்கு ஒரு வண்டிதான் வருமாம். பசி வேறு கிண்டுகிறது. 1.5 மணிக்கு மேல் எந்த ஹோட்டலிலும் சாப்பாடு இருக்கப் போகிறது. 2 ஃபர்லாங் நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்ததும் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த ஒருவர் ஹோட்டல் 1 ஃபர்லாங்கில் இருப்பதாக எங்கோ கையை காண்பித்தார். அந்த திசை பக்கம் நடந்து ஈ ஓட்டிக்கொண்டிருந்த ஒரு ஹோட்டலில் புகுந்தான். டி ஜானகிராமனின் மோகமுள் 2வது பாகத்தின் 1வது அத்தியாயத்தின் 4வது பகுதி முடிந்தது.